வேதாகமத்தை நோக்கி மீண்டும் திரும்புமாறு ஜனங்களை அழைப்பதில் யோசியாவின் முயற்சி தோல்வி அடைந்த பின் சில ஆண்டுகள் கழித்து தேவன் தமது சொந்த பட்டணத்தை இடிபாடுகளின் குவியலாக தாழ்த்தும்படி எதிரிகளை அனுமதித்தார். பாபிலோனிய இராணுவம் எருசலேமை முற்றுகையிட்டது. அங்கே பெருத்த உயிர் சேதம் ஏற்பட்டது. தப்பி பிழைத்தவர்கள் ஒன்று உயிர் தப்ப ஓடிப்போனார்கள் அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனிலுள்ள முகாம்களுக்கு நடத்தி செல்லப்பட்டார்கள். ஆனால் தேவன் தம் ஜனங்களை கைவிடவில்லை. 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறு கூட்ட மக்கள் பட்டணத்தை திரும்ப கட்டி எழுப்பும்படி திரும்பி வந்தார்கள். பாடம் 19. மகிழ்ச்சி. நெகேமியா 8 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தேவன் தமது நாமத்தை வழங்கியிருந்த பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டு பாலடைந்த இடமாயிருந்தது. விசுவாசிகள் ஒரு காலத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு தங்கள் சத்தத்தை எழுப்பிய அவ்விடத்தில் அமைதி ஆளுகை செய்தது. தேவனுடைய பிரசன்னத்தின் மேகத்தினால் முன்பொரு காலத்தில் நிரப்பப்பட்டிருந்த தேவாலயமானது முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாபிலோனிய சாம்ராஜ்யம் மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் எழும்புவதற்கு வழிவகுத்தது. கோரேஸ் என்னும் புதியதொரு ராஜா நாடு கடத்தப்பட்ட யூதர்களில் யாரெல்லாம் எருசலேமுக்கு திரும்பி சென்று தேவாலயத்தை மீண்டும் கட்டியெழுப்ப விரும்புகிறார்களோ அவர்கள் அப்படி செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று ஆணை பிறப்பித்தார். ஏறத்தாழ 50,000 ஜனங்கள் அந்த அறிவிப்புக்கு செவிசாய்த்தார்கள். அத்தனை பெரியதொரு பணியை செய்வதற்கு அவர்கள் சிறு கூட்டமாயிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவாலயத்தை கட்டி எழுப்புகிற ஒரு தரிசனத்தால் அனல் மூண்டெறிகிறவர்களாயிருந்து ஒரு புதிய சமுதாயத்தை தேவனுடைய பட்டணத்திலே உருவாக்கினார்கள். அவர்களின் தலைவர் ஜெருபாபெல் என்னும் பெயருடைய ஒரு கட்டிட வல்லுநர். அவர் முதலில் எதிர்கொண்ட பணியானது வீடுகள் கட்டப்படுவதை கண்காணிப்பதாயிருந்தது. அவர்களது முற்பிதாக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் வந்தபோது அவர்கள் கட்டாத வீடுகளையும் நாட்டாத திராட்சை தோட்டங்களையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்பி வந்தபோதோ அவர்களே தேவையான ஒவ்வொரு மரத்தையும் அறுக்கவும் ஒவ்வொரு ஆணியையும் அடிக்கவும் வேண்டியதாயிருந்தது. தங்களுக்கான வீடுகளை கட்டிய பின் தேவ ஜனங்கள் தேவாலயத்தை திரும்பவும் கட்டுவதற்கான பணிகளை தொடங்கினார்கள். பின்பு தேவன் எஸ்ரா என்னும் பெயர் கொண்ட வேத பாரகரை எழுப்பினார். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறிய வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கத்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. எஸ்ரா எருசலேமுக்குள் வந்தபோது திகைத்தவராய் அந்த நாள் முடியும் மற்றும் செய்வதறியாத மௌனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். தேவனுடைய பட்டணத்திலிருந்த தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றி மிகவும் சொற்பமாகவே அறிந்திருந்தார்கள் என்பதால் அவரால் நம்பக்கூடாதிருந்தது. சிறிது காலம் சென்ற பின் திட்டமிடுவதிலும் ஒருங்கிணைப்பதிலும் தாழ்ந்துடையவரான நெகேமியா என்று அழைக்கப்பட்ட ஒருவரை தேவன் எழுப்பினார். அவர் எருசலேமுக்கு வந்தபோது பட்டணமானது பாதுகாப்பின்றி இருப்பதை அவர் கண்டார். ஆகவே மதிர் சுவர்களை கட்டி எழுப்புமாறு தேவன் அவரது இருதயத்தை ஏவினார். தேவன் தமது பணிகள் நிறைவேற்றி முடிக்கப்படுவதற்காக பல்வேறுபட்ட தாளந்துகள் கொண்டவர்களை எவ்வாறு திரட்டி கொண்டு வருகிறார் என்பதற்கு எருசலேம் மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிற கதை ஒரு அற்புதமான உதாரணமாய் இருக்கிறது. தேவன் ஒரு கட்டிட வல்லுநரையும் ஒரு வேத பாரகரையும் விவேகமாய் திட்டமிடுகிற ஒருவரையும் பயன்படுத்தினார். தேவ ஜனங்கள் ஒன்று சேர்ந்து பெரிய காரியங்களை சாதித்தார்கள். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு ஆனால் அவரது வார்த்தையை குறித்து மிக சொற்பமாகவே அறிந்திருந்ததான அந்த ஜனங்களுக்கு வேதாகமத்தை கற்பிக்க வேண்டிய சவாலை எஸ்ரா சந்தித்தார். உலக பிரகாரமான கலாச்சாரத்தில் தங்கள் வாழ்நாட்களை செலவழித்திருந்த இந்த ஜனங்கள் தேவனை நேசித்து அவருக்கு கீழ்ப்படுகிறதும் அவரை ஆராதிக்கிறதுமான ஒரு சமுதாயத்தினராக எப்படி உருவாக்கப்பட முடியும்? ஏறத்தாழ 50,000 மக்கள் அடங்கிய முழு சமுதாயத்தையும் பொதுவான ஒரு வீதியில் கூடி வர செய்வதே எஸ்ராவின் வியூகமாயிருந்தது. அவர்கள் கூடி வந்தபோது கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். 50,000 பேர் எப்படி நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருப்பார்கள். அவர்கள் கோஷங்கள் எழுப்பியிருப்பார்கள். இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக பெருந்தாகத்தோடு கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் பொறுமை இழந்து, எங்களுக்கு வேதாகமம் வேண்டும், வேதாகமத்தை வெளியே கொண்டு வாருங்கள் என்று சத்தமிட தொடங்கினார்கள். வேதாகம நூல்களை வெளியே கொண்டு வந்து இந்த பெருங்கூட்ட மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிப்பது எஸ்ராவுக்கு மிகப்பெரியதொரு சந்தோஷமாய் இருந்திருக்க வேண்டும். ஆசாரியனாகிய எஸ்ரா புருஷராலும் ஸ்திரீகளாலும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். சிறு பிள்ளைகளும் அங்கு இருந்தனர் என்பதே அதன் பொருள். பெரியவர்கள் ஆராதிப்பதையும் தேவனுடைய வார்த்தையை தீவிரமாய் கருத்தில் கொள்வதையும் காணக்கூடியதொரு சூழலுக்குள் பிள்ளைகளை கொண்டு வருவது மிக வல்லமையான ஒரு காரியமாகும். ஜனக்கூட்டமானது ஓர் எதிர்பார்ப்போடு கவனித்தது. எஸ்ரா வேதாகம புத்தகங்களை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். தேவன் தமது வார்த்தையை மோசேயிடம் அளித்த பின் 1,000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் அந்த வேதாகமம் திறக்கப்பட்டு விளக்கப்பட்டபோது தேவன் தங்களிடம் பேசுகிறார் என்பதை ஜனங்கள் அறிந்தார்கள். இந்த புத்தகத்தை அவர்கள் வாசிக்க கேட்டபோது ஒரு மனிதனின் வார்த்தையை தாங்கள் கவனித்து கொண்டிருக்கவில்லை, மாறாக மெய்யாகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இதை சற்று கவனியுங்கள். தேவனிடமிருந்து ஒரு புதிய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருவதற்காக எஸ்ரா ஒன்றும் சீனாய் மலைக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளவில்லை. அவர் தேவனின் வார்த்தையானது திறக்கப்படும் போது தேவனின் சத்தம் கேட்கப்படும் என்று விசுவாசித்து 1,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை திறந்தார். வேதாகமத்தின் மையப்பொருளான வார்த்தையிலிருந்து எஸ்ராவின் பிரசங்கம் தொடங்கியது. ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்ததான செய்தியை அவர் விவரித்தார். தேவன் தமது சொந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தேவஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனின் வார்த்தைகளால் தன் வார்த்தைகளை நிரப்புவதே பிரசங்கிப்பவரின் பணியாகும். எஸ்ராவின் பணியில் லேவியர்களின் ஒத்தாசை இருந்தது. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். லேவியர்கள் கூட்டத்தினரிடையே கலந்து நின்றிருந்தார்கள் என்பதாக தெரிகிறது. எஸ்ரா நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதியை வாசித்து அதன் அர்த்தத்தை விவரிப்பார். பின்னர் லேவியர்கள் குடும்பங்களின் அளவிலான சிறு குழுக்களை தங்களை சுற்றிலும் கூடி வர செய்து வாசிக்கப்பட்டதை அவர்கள் புரிந்து கொண்டார்களா என்பதை கேட்டறிவார்கள். அனைவரும் விளங்கி கொண்டு தெளிவடையும் போது எஸ்ரா வாசிப்பதை தொடர்வார். எஸ்ராவின் பிரசங்கத்துக்கும் கேள்விகள் எழுப்பி தேவனின் வார்த்தையை புரிந்து பயன்படுத்துமாறு ஜனங்களுக்கு வாய்ப்பினை அளித்த சிறு குழுக்களின் அமைப்புக்கும் நேரடி தொடர்பு இருந்தது. வாசிப்பது, விவரிப்பது மற்றும் வேதாகமத்தை பயன்படுத்துவது ஆகியவையே தேவ ஜனங்களை கட்டியெழுப்ப எஸ்ராவின் முக்கிய வியூகங்களாயிருந்தன. எஸ்ரா தேவனின் நியாயப்பிரமாணத்தை வாசித்தபோது ஜனங்கள் தேவன் தங்களை அழைத்திருந்ததான ஜீவியத்தை விட்டு எவ்வளவு தூரமாய் தாங்கள் விலகி போனார்கள் என்று உணர்ந்த காரணத்தால் துக்கித்து அழுதார்கள். ஆகவே எஸ்ரா, நெகேமியா மற்றும் லேவியர்கள் ஆகியோர் ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். நீங்கள் தேவனின் வார்த்தையை திறக்கும்போது உங்கள் வாழ்வில் நீங்கள் அதற்கு முன்பு கண்டிராத பாவங்களை கண்டுபிடிப்பீர்கள். மேலும் எந்த காரியம் தேவனுடைய இருதயத்தை புண்படுத்துகிறதோ அது உங்கள் இருதயத்தையும் புண்படுத்தும். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அது உருவ குத்துகிறது, வெட்டுகிறது மற்றும் காயப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய பாவத்தை குறித்து உணர்த்தும், ஆனால் அத்துடன் உங்களை அந்த நிலையிலேயே விட்டுவிடுவது தேவனுடைய நோக்கமல்ல. மாறாக பாவத்தை உணர்த்துவது என்பது எப்பொழுதுமே ஒரு முடிவை குறிக்கிறது. நாம் தேவனுடைய கிருபையை ஒரு ஆழமான விதத்தில் கொண்டாட தொடங்குவோம் என்பதே அந்த முடிவு. ஆகவே தான் நெகேமியா இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொன்னார். நமது பலன் நம்முடைய மகிழ்ச்சியில் அல்ல, மாறாக தேவனின் மகிழ்ச்சியில் அடங்கியுள்ளது என்பதை கவனியுங்கள். தேவன் உன்னதமான விதத்தில் தம்மில் தாமே மகிழ்ந்திருக்கிறார். அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஆனவர். மகிழ்ச்சியற்றதொரு கடவுளுடன் ஐக்கியம் கொண்டிருப்பது யாதொரு சந்தோஷமும் இருக்க முடியாது. உங்களை குறித்து தேவன் ஒரு கோப முகத்துடனேயே இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் அவருடன் ஐக்கியம் கொள்ள ஈர்க்கப்பட மாட்டீர்கள். துக்ககரமான ஒரு நபருடன் இணைந்து நடக்க யார்தான் விரும்புவார்கள்? தேவன் உங்களிடத்தில் நிரந்தரமானதொரு கோபத்துடனேயே இருக்கிறார் என நீங்கள் நினைத்தால் அவர் உங்கள் அருகில் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒளிந்து கொள்வீர்கள். ஆனால் தேவன் நித்தியானந்தமுள்ளவர் என்றும் அவர் தம்மில் தாமே உன்னதமான விதத்திலே மகிழ்ச்சியுள்ளவராயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் அவருடன் கூட நடக்கிறதற்கு ஈர்க்கப்படுவீர்கள். அப்படி நீங்கள் செய்யும்போது தேவனில் இருக்கிற மகிழ்ச்சியானது உங்களுக்குள்ளும் பெறுகிறதாயிருக்கும். இரண்டாம் நாளிலே ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களும் கூடி வந்தனர். வேதாகமம் திரும்பவும் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் ஏழாம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். இந்த பண்டிகை ஒவ்வொரு குடும்பமும் தற்காலிகமானதொரு தங்குமிடத்தை மரக்கிளைகளால் உருவாக்கி அதில் 7 நாட்களுக்கு வசிப்பதை கொண்டிருந்ததொன்றாகும். அது தேவன் எவ்வாறு தங்களது முற்பிதாக்களை வனாந்திரத்திலே பராமரித்து வந்தார் என்பதை ஜனங்களுக்கு நினைவூட்டுகிற பண்டிகையாயிருந்தது. மேலும் இந்த உலகத்தில் அனைத்துமே தற்காலிகமானது என்றும் ஆபிரகாமை போல அவர்கள் பரமதேசத்தை எதிர்பார்த்திருந்தார்கள் என்றும் அது அவர்களுக்கு நினைவூட்டுவதாகவும் இருந்தது. அவர்கள் தன் இயல்பாக பிரதியுத்தரம் அளித்த விதம் என்னை கவர்கிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்படியே ஜனங்கள் அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு இந்த ஜனங்களின் கீழ்ப்படிதலானது பற்றி பரவியது. ஒட்டுமொத்த சபையாரும் கூடாரங்களை போட்டு அவற்றில் குடியிருந்தார்கள். அதனால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆகும்போது மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே நமது பாவங்களில் நம்மை தாழ்மைப்படுத்தும். தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் காணும்படி நம்மை உயர்த்தும். மற்றும் நாம் மிகுந்த சந்தோஷத்தை கண்டடையத்தக்கதாக நம்மை கீழ்ப்படிதலின் ஒரு ஜீவியத்திற்குள் கொண்டு செல்லும். நெகேமியாவின் காலத்திற்கு ஏறத்தாழ 500 ஆண்டுகளின் பின்னர் கூடாரங்களின் பண்டிகையை கொண்டாட ஏசு எருசலேமுக்கு வந்தார். அங்கே பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே ஏசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். நீங்கள் தாகமாயிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் சமாதானத்தையும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் இன்னும் நீங்கள் கண்டடையவில்லை என்பது பொருள். இயேசுவின் இந்த அழைப்பு உங்களுக்கானது. அவர் தம்மையே ஒரு ஊற்றாக குறிப்பிட்டு பேசுகிறார். அவர் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசமானது வற்றாத நீரூற்றிலிருந்து பருகுவதை போன்றது. அதன் வழியாகத்தான் நீங்கள் கிறிஸ்துவையையும் அவர் வழங்கும் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, ஒரு முழு சமுதாயத்தையே மறுசீரமைக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படும் போது தேவனுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. வேதாகமம் வாசிக்கப்பட்டு செயல்படுத்தும் போது நமது பாவங்களை வெளியரங்கமாக்கி தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. இது மனம் திரும்புதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் வழிநடத்தும் போது நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள்.